பல பெரியார்களின் வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கின்ற போது அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் பார்க்க மறைந்த பின்னரே அவர்கள் போற்றப்படுவதை அவதானிக்கிறோம். நடைமுறை வாழ்க்கையின் பூசல்கள் பிடுங்கல்களிலிருந்து விடுபட்ட ஒரு சூழலில் மதிப்பீடு சுலபமாகிறது. காட்டையோ மலையையோ அதனுள் நின்று கொண்டு பாராது தொலை தூரத்தில் நின்று பார்த்து அதனை மதிப்பிடுவது போல் சிலரை மதிப்பிடுவதற்கு கால தொலை அவசியமாகின்றது. இவ்வாறு மறைந்தபின் மாட்சிமை உணரப்பட்டவர்களுள் ஏ.எம்.ஏ. அசீஸ் அவர்களும் ஒருவராவர். யாழ்ப்பாணத்தில் காதியாக மாநகர சபை உறுப்பினராக அதன் உபதலைவராகவெல்லாம் பணிபுரிந்து சிறப்பு பெற்ற சட்டத்தரணி முகமது அபுபக்கருக்கும் சுல்தான் முகமது நாச்சியாவுக்கும் அருமை மகனாக 1911 ஆண்டு அக்டோபர் மாதம் 4 திகதி அசீஸ் பிறந்தார். அல்லாபிச்சை மாமாவின் பள்ளி என அழைக்கப்பட்ட வண்ணார்பண்ணை அரசினர் முஸ்லிம் தமிழ் கலவன் பாடசாலையில் 3 வகுப்பு வரை ஆரம்ப கல்வி பயின்ற அசீஸ் அவர்கள் வைத்தீஸ்வர வித்யாலயத்தில் 6 வகுப்பு வரை படித்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இடைநிலை கல்வியை பெற்று 1929 இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானார்கள். 1933 அவர் வரலாற்று பட்டதாரியாக வெளியேறினார். அதே ஆண்டு, அதாவது 1933 ஆண்டு இலங்கை அரசாங்கத்தின் கலைத்துறை புலமை பரிசில் பெற்று தனது உயர்கல்வியை தொடர கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் சென்ட் கேத்தரின் கல்லூரிக்கு அனுமதி பெற்றார். ஆனால் இலங்கை சிவில் சேவை பரீட்சையில் அவர் சித்தி பெற்ற காரணத்தினால் அவரால் அவ்வுயர் கல்வியை தொடர முடியாமல் போயிற்று. கொழும்பில் பாரசீக கவுன்சிலாக கடமையாற்றிய எம்ஐ முகமது அலியின் பேத்தியும் இலங்கை சட்ட நிறுவன சபையின் முதலாவது முஸ்லிம் உறுப்பினரான எம்சி அப்துல் ரஹ்மானின் பூட்டியுமான உம்மு குல்தூம் இஸ்மாயிலை 1937 அசீஸ் அவர்கள் திருமணம் செய்தார்கள். மரீனா சுல்ஃபிகார், முகமது அலி, இக்பால் என்போர் அசீஸின் அன்பு பிள்ளைகளாவர். 1948 ஆண்டு வரை ஏறக்குறைய 13 வருடங்கள் அசீஸ் சிவில் சேவையில் பணியாற்றினார். கண்டி உதவி அரசாங்க அதிபராக, கல்முனை உதவி அரசாங்க அதிபராக, சுகாதார திணைக்கள நிர்வாக செயலாளராக, தகவல் திணைக்கள தலைவராக, சுங்க திணைக்கள அதிகாரியாகவெல்லாம் பதவி வகித்து இந்நாட்டின் நிர்வாகத்துறைக்கு தனது பங்களிப்பை செய்த பெருமகன் அசீஸ். இக்காலத்தில் அசீஸின் கீழ் கண்டி கச்சேரியில் பணி செய்த முன்னாள் அமைச்சர் டி.பி. லங்கரத்ன அவர்கள் ஒருமுறை, அசீஸுக்கு கீழ் வேலை செய்யும் வாய்ப்பை நான் கண்டி கச்சேரியில் பெற்றேன். அன்னார் காரியாலயத்துக்கு வரும்போது 2 பைகளை கொண்டு வருவார். ஒன்றில் காரியாலயம் சம்பந்தமான தஸ்தாவேஜுகளும், மற்றதில் முஸ்லிம் சமூக கல்வி முன்னேற்றத்திற்கு தேவையான தஸ்தாவேஜுகளும் அடங்கியிருக்கும் என குறிப்பிட்டிருந்தார். சிவில் சேவையில் பணியாற்றிய காலத்தில் கூட அசீஸ் அவர்கள் முஸ்லிம் சமூகத்தின் மேம்பாட்டுக்காக உழைத்த பெருந்தகை என்பதை காட்டுவதற்கு இது ஒரு தக்க உதாரணமாகும். கல்முனை உதவி அரசாங்க அதிபராக அசீஸ் பணியாற்றிய போது அப்பிரதேச மக்களுக்கு பேமிட் பூமிகளை அவர் வழங்கியிருந்தார். அப்பிரதேச முஸ்லிம்கள் இன்று வரை பொருளாதாரத்தில் தலைநிமிர்ந்து வாழ இது பேருதவியாக அமைந்தது. அசீஸ் துறை கண்டம் என்ற பெயரில் ஒரு வயல் பிரதேசம் கூட இப்பிரதேசத்தில் இருக்கிறது. இப்பிரதேச மக்களுக்கு அவர் செய்த உதவியை இன்றும் அவருடைய பேருள்ள இந்த கண்டம் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. கல்முனை உதவி அரசாங்க அதிபராக அசீஸ் கடமையாற்றிய காலத்திலே 1943 அவர் ஆரம்பித்து வைத்த கல்முனை முஸ்லீம் கல்வி சங்கம் அப்பிரதேச முஸ்லீம்களுக்கு அவர் செய்த பெரும் சேவையாகும். 1945 இவரினால் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட இலங்கை முஸ்லீம் கல்வி சகாயநிதி இந்த நாட்டு ஏழை முஸ்லீம்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. மண் குடிசைகளிலும் அறிவு மனம் பரவ இந்த சகாயநிதி வழி செய்தது. இன்று வரை ஏறக்குறைய 3000 மாணவர்கள் இந்த சகாயநிதியினால் பயன்பெற்றுள்ளார்கள். இந்த நிதியை பற்றி டி.பி. ஜாயா அவர்கள் 10 வருடங்களுக்கு முன் இத்தகைய ஒரு திட்டம் முஸ்லிம் சமுதாயத்துக்காக வென்று ஆரம்பிக்கப்பட்டிருக்குமாயின் கல்வித்துறையில் முஸ்லிம்களின் நிலை இன்று மிக மேலானதாக இருக்கும் என்று ஒரு முறை கூறியிருந்தார். முஸ்லிம் பெண்களுக்கென தனியான பாடசாலைகளை அமைத்தல், முஸ்லிம் ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்கான தனியான தமிழ் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியை ஸ்தாபித்தல் போன்றவற்றுக்காக ஜனாப் அசீஸ் அவர்கள் முன்னின்று உழைத்தார்கள். அலுத்கம முஸ்லிம் மகளிர் பாடசாலையும் அலுத்கம முஸ்லிம் மகளிர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியும் இம்முயற்சியின் விளைவுகளே என்பது இங்கு நாம் ஞாபகத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டியது. ஜாகிரா கல்லூரியில் அசீஸ் அதிபராக திகழ்ந்த காலத்திலே இக்கல்லூரி இக்கல்லூரி வரலாற்று பெருமை மிக்கதாக திகழ்ந்தது. தனது பிள்ளைகளை ஜாகிரா கல்லூரியில் படிக்க வைக்காத பெற்றோர்கள் சமூகத்தில் மதிக்கப்படாத நிலை இக்காலகட்டத்தின் ஒரு தெளிவான வெளிப்பாடாக காணப்பட்டது. அசீஸின் ஜாகிராவில் மாணவ மன்றம், இலக்கிய மன்றங்கள், இக்பால் சங்கம் என்பன இயங்கின. அறிஞர்கள் வருகை தந்தார்கள். பல பெருவிழாக்கள் கொண்டாடப்பட்டன. இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, மாலைதீவு, கிழக்காப்பிரிக்க நாடுகளில் இருந்தெல்லாம் மாணவர்கள் ஜாகிராவில் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். உதயம், தமிழ் ஒளி போன்ற சஞ்சிகைகள் வெளிவந்து கொண்டிருந்தன. அஸ்ஸாஹிரா வருடந்தோறும் வெளிவந்து கொண்டிருந்தது. குறிபார்த்து சுடுவதில் குயின்ஸ் கிண்ணத்தை MH அமீன் தட்டி கொண்டதும் இந்த காலத்தில் தான். 1950 அசீஸ் ஜாகிராவில் ஆரம்பித்து வைத்த இக்பால் சங்கம் ஜாகிராவின் வரலாற்றில் மிக முக்கியமானதாகும். 1952 பிப்ரவரி 22 அசீஸின் தலைமையில் ஜாகிராவில் கொண்டாடப்பட்ட இக்பால் தின விழாதான் இலங்கை கண்ட முதலாவது இக்பால் தின விழா என்பது இங்கு குறித்து சொல்லக்கூடியதாகும். ஜாகிராவினதும் அசீசுடையதுமாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொத்தம் 12 ஆக்கங்களை இந்த சங்கம் வெளியிட்டுள்ளது. கல்லூரியின் கட்டிடம் ஒன்றுக்கு இக்பால் கட்டிடம் என்றும் தனது அருமை மகனுக்கு இக்பால் என்றும் பெயரிட்டு இக்பால் மீது தனக்கிருந்த அன்பை வெளிப்படுத்தியிருந்தார் அசீஸ். இந்த நாட்டில் இக்பாலை பற்றி அதிகமாக அறிந்தவரும் அவரின் அதிகமான நூல்களை பெற்றிருந்தவரும் நான் அறிந்தவரை அசீஸ் வாழ்ந்த காலை அவர் ஒருவரே. அசீஸ் அகில இலங்கை வயமெம்மே பேரவையை 1950 ஆரம்பித்து வைத்தார். நம்பிக்கை, ஒற்றுமை, கட்டுப்பாடு என்னும் அத்திவாரத்தில் இளைஞரை இதன் மூலம் ஒன்றுபடுத்தி சமூகத்துக்காக உழைக்க வைத்தவர் அப்பெருமனிதன். வித்யோதய பல்கலைக்கழகத்தின் பகுதி விரிவுரையாளராக கடமையாற்றிய அசீஸ் ஏறக்குறைய 11 காலம் பல்கலைக்கழக பேரவை அங்கத்தவராகவும் பணியாற்றி உயர்கல்வி தொண்டாற்றினார். அகில இலங்கை ஆசிரியர் சங்க தலைவராகவும் இருந்து ஆசிரியர்களின் நலன் பேணினார் அந்த பெருந்தகை. 1952 தொடக்கம் 1963 வரை செனட் சபை அங்கத்தராக இருந்த அசீஸ் அதனோடு சமூகத்துக்காக பேசியவையும் அதன் நிழலில் சாதித்தவையும் பல. 1952 தொடக்கம் 70 வரை அரசாங்க சேவை ஆணைக்குழு உறுப்பினராகவும் அசீஸ் சேவை செய்தார். மதரசாக்கள் புனரமைக்கப்பட வேண்டும் என விரும்பினார் அசீஸ். புனித மக்காவில் உள்ள ராபிதத்துல் ஆலமுல் இஸ்லாமியிடம் இருந்து உதவி பெற்று மதரசாக்களை புனரமைப்பது சம்பந்தமான திட்டம் ஒன்றை தீட்டுவதற்காக அவ்வியக்கத்தின் இலங்கை பிரதிநிதி அல்ஹாஜ் MH முகமது அவர்களுடன் ஒரு தினத்தை ஏற்பாடு செய்திருந்தார் அவர். 1973 நவம்பர் 26 அந்த சந்திப்பு நிகழ இருந்தது. ஆனால் அத்தினத்துக்கு இரு தினங்களுக்கு முன்பே, அதாவது நவம்பர் 24 அன்னாரின் உயிர் பிரிந்துவிட்டது. மரணிக்கும் போது கூட முஸ்லிம் சமூகம் பற்றிய சிந்தனைதான் அசீஸை ஆட்கொண்டிருந்தது. இஸ்லாமிய அறிவை புகட்டக்கூடிய மத்திய கலாசாலை ஒன்றின் அவசியத்தையும் அசீஸ் அடிக்கடி வற்புறுத்தி வந்தார். இதனால்தான் பேர்வலை கொடைவள்ளல் நலீம் ஹாஜியாரின் பெருமுயற்சியினால் அமைக்கப்பட்ட ஜாமியா நலீமியாவின் தாவிதத்துக்கும் வளர்ச்சிக்கும் தனது வாழ்க்கையின் இறுதி நாட்களை அசீஸ் அர்ப்பணித்தார். இம்மாமேதை மரணமடைந்து பல வருடங்கள் கழிந்துவிட்டன. ஆயினும் அவரின் மேதமை எமக்கு ஊக்கத்தை அளிக்கிறது. கல்விமானாக இலக்கிய கர்த்தாவாக, சமூக சேவையாளனாக, அரசியல்வாதியாக, இப்படி பல துறைகளில் ஒரு மாணிக்கத்தைப் போல பிரகாசித்து மறைந்த அந்த அறிஞரை, அசீஸை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 1980 செப்டம்பர் மாதம் 13 இலக்கிய கலாநிதி பட்டமளித்து கௌரவித்தது. அந்த பெருமகனின் பணியை நாமும் நினைவு கூறுவோமாக.